முப்பத்தி இனி சம்பவிக்க போகிற யாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார். பாருங்கள், நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் லூக்கா 21வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் கடைசி காலத்தில் நடைபெற வேண்டிய சம்பவங்கள். இயேசுனுடைய சீஷர்கள் இயேசு அமர்ந்திருந்த போது, மலையில் ஓய்வாய் அமர்ந்திருந்த பொழுது அவரிடத்தில் வந்து ஒரு காரியம் கேட்டார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் முடிவதற்கு முன்பாக நடக்கும் அடையாளங்கள் என்ன என்று. நிறைய அடையாளங்களை அவர் அதில் பட்டியல் போட்டுக் கொண்டே வருகிறார். கடல்களில் முழக்கமாயிருக்கும், சமுத்திரங்களில் அலைகள் கொந்தளிக்கும், பெரிய பெரிய சுனாமி அலைகள் புறப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து உதிர்ந்து விழும், அங்கே ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள் எழும்புவார்கள், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புவார்கள். அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் சொல்லுகிற அடையாளங்கள் எல்லாம் மனுஷன் தன்னுடைய ஞானத்தினாலேயோ, மனுஷன் தன்னுடைய விஞ்ஞானத்தினாலேயோ, மனுஷன் தன்னுடைய ராணுவ படை பலத்தினாலேயோ தன்னை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கான காரியங்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற இயற்கை சீற்றங்கள், ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அந்த ராணுவத்தை வைத்து புதைந்து போன மரித்து போன சடலங்களைத்தான் எடுக்க முடியும் ஒழிய அந்த நிலநடுக்கங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முடியாது. ராணுவத்தினால முடியாது. எவ்வளவு பெரிய படை இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராணுவம் இருந்தாலும், அந்த ராணுவம் நிலநடுக்கத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்க போதுமானது அல்ல. நம்ம வைத்திருக்கிற விஞ்ஞானம், விஞ்ஞான கருவிகள் நிலநடுக்கங்கள் போன்ற பேர் அழிவை உண்டு பண்ணும் ஆபத்துகளிலிருந்து மனித குலத்தை காக்க போதுமானவைகள் அல்ல. மனிதர்கள் வைத்திருக்கிற பல தந்திரங்கள், சூத்திரங்களை வைத்து இனி வருகிற ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை. ஆகவேதான் அன்று யோவான் ஸ்நானகன் கேட்டார், வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வகையே இல்லை உங்களுக்கு. நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற விஞ்ஞானம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய பலம், நீங்கள் அறிந்திருக்கிற கல்வி, உங்களுடைய எது ஒன்றும் அந்த கடைசி நாட்கள் வரக்கூடிய பேரழிவுகளிலிருந்து உங்களை காக்க போதுமானதல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வரும், வானங்கள் அசைக்கப்படும், பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும், சமுத்திரம் குலுக்கப்படும், நிலம் நடுங்கும், ஜனங்களுடைய உயிர்கள் கொத்து கொத்தாய் மரித்து போம். ஆனால் இவைகளில் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் கேட்ட பொழுது அவனிடத்தில் கேள்வி இருந்தது. இனி வருகிற கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்கிற கேள்வி இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் அந்த கேள்விக்கு உண்டான விடை இருக்கிறது. இனி வருகிற வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று கேட்டான். இயேசு பதில் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். இனி வருகிற வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியும் நானே. ஒருவன் என்னை பின் சென்றால் அவன் இருளிலே நடக்கிறவனைப் போல இல்லாமல் வெளிச்சத்தில் நடக்கிறவனைப் போல தெளிவாய் நடப்பான் என்று கர்த்தர் சொன்னார். அவர் தன் வாயை திறந்து சொல்லி இருக்கிற அவருடைய ஆலோசனை வார்த்தை சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, வேற வழியே கிடையாது. உங்கள் ராணுவம் உங்களை தப்புவிக்க போதுமானதல்ல, உங்கள் ஞானம் உங்களை தப்புவிக்க போதுமானதல்ல, உங்களது பணம் உங்களை தப்புவிக்க போதுமானதல்ல, உங்கள் கல்வி உங்களை தப்புவிக்க போதுமானதல்ல. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த கடைசி காலத்துல நமக்கு சஜஸ்ட் பண்றது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்கிறார். இது ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். இன்னொரு வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அவர் சொல்ல 17-18 ஆகிய வசனங்கள். அதில் ஒரு சம்பவத்தை பற்றி எழுதும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசி 2:28 வசனத்தில் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நினைவு கூறுதலாக இங்கே சொல்லப்படுகிறது. அவர் சொல்றார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் அந்த தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்ப இனி வரக்கூடிய கடைசி நாளில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிற ஒரு பிரம்மாண்டமான காரியம் இங்கே நமக்கு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக காட்டப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தை என்ன சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், இந்த பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வருகிற 50வது நாள்ல எருசலேமில் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகைக்கு பெந்தகோஸ்தே அப்படின்னு பேரு. இந்த பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது பண்டிகை ஆசரிப்பதற்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அல்லது சிதறி போன பல இடங்களில் இருந்தும் எருசலேமுக்கு யூதர்கள் அங்கே கடந்து வந்தாங்க. யூதர்கள் மாத்திரமல்ல, பல்வேறு புறஜாதியாரும் அந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்திருந்தார்கள். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாள்ல, அதற்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு ஒரு காரியம் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறும்படிக்கு நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் நீங்கள் எருசலேமில எனக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். ஒரு மேலற வீடு, நல்ல அந்த காட்சியை கற்பனை பண்ணி கொள்ளுங்க, ஒரு மேலறை வீடு. அந்த மேலறை வீட்டுல 120 பேர் இயேசுனுடைய சீஷர்களோட சேர்ந்து 120 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வெளியே பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம், வெளியே பார்த்தீங்கன்னா நடனம், வெளியே பார்த்தீங்கன்னா மேள சத்தம், வெளியே பார்த்தால் பண்டிகை கொண்டாட்டம். யூதர்களுடைய பண்டிகை என்றால் அதுல நிறைய சத்தம் இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்கும், சத்தம் போட்டுக்கொண்டே அந்த வீதிகளிலே நடனம் ஆடிக்கொண்டே போவாங்க. அப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல திடீர் அந்த மேல் அறை வீட்டுல ஒரு சப்தம் உண்டாச்சு. இந்த சத்தம் வழக்கமான சத்தத்தை போல அல்ல, 120 பேர் மேலும் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நெருப்பை போல இறங்கினார். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டது. அன்றியும் நாவு மயமாய் தோன்றுகிற, பிரிந்திருக்கிற நாவை போல தோன்றுகிற நெருப்பு ஒவ்வொருடைய தலையின் மேலும் காணப்பட்டது. அப்பொழுது அந்த 120 பேரும் தங்கள் தங்களுக்கு தந்து அருளின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த துதியின் சப்தம் மேல் மாடியிலிருந்து எழும்பின உடனே ரோட்ல வீதியிலே நின்று கொண்டிருந்த ஜனங்கள் இந்த வித்தியாசமான சப்தத்தை கேட்டு அந்த மாடி அறையை நோக்கி வேகமாக ஏறி போனார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல மேலே ஏறி போய் பார்த்தா வீதி எல்லாம் அங்கே பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஜனங்கள் மாத்திரம் இங்கே முக்காடு போட்டுக் கொண்டு முழங்கால் படியிட்டுக் கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு வித்தியாச வித்தியாசமான வெவ்வேறு விதமான பாஷைகளிலே அவர்கள் தேவனை துதித்து ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அங்கே கூடியிருந்த ஜனங்கள் பல்வேறு பாஷைக்காரர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அவர்கள் எல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர்கள் எல்லாம் கலிலேயராகிய மனுஷர் அல்லவா, இவர்களுக்கு வேறு மொழி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லையே, இவர்கள் எல்லாம் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோம் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் வியந்து கொண்டார்கள். எப்போதுமே அதுல ரெண்டு விதமான கூட்டர்கள். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, விடிந்து இவ்வளவு நேரம் ஆகியும் இவர்கள் குடித்த அந்த குடி மயக்கத்திலிருந்து இன்னும் வெளியே வரவே இல்லையே, அப்படி என்னடா அது ஒரு மாதிரியான வசதியான சரக்கா, இவ்வளவு நேரம் போதையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டாங்க. ஏனென்றால் சிலருக்கு நம்மை குறித்த காரியங்கள் புரியும், பலருக்கு அது புரியாது. அவன் அவனுக்கு என்ன தெரியுமோ, குடிகாரனுக்கு நம்முடைய நடவடிக்கை பார்த்தா குடிகாரன் போலவே தெரியும், திருடனுக்கு நம்மை பார்த்தால் திருடன் போலவே தெரியும், விபச்சார கள்ளனுக்கு நம்மை பார்த்தால் விபச்சார கள்ளன் போலதான் தெரியும். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அங்கே கூடியிருந்த குடிகாரர்கள் பேசிக்கொண்டாங்க, இவரெல்லாம் குடித்து கூத்தடித்து கும்மாளமிட்டு விடிந்து இவ்வளவு நேரமாகியும் இன்னும் அந்த போதையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வியந்து கொண்டார்கள். இவர்கள் இவ்விதமாக ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் நடுவில் காணப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் அந்த பேதுரு என்ற அப்போஸ்தலன் எழுந்து, அவர் நல்ல வயதானவர், வயது விருத்தமானவர், 11 சீஷர்களோடும் எழுந்து கையை மறுத்தினார். அவர்கள் சொன்னார், அங்கே சொன்னாரு, நாங்கள் குடித்திருக்கவில்லை, வெறித்திருக்கவில்லை, குடிமயக்கத்தில் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. யோவேல் தீர்க்கதரிசி அன்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்று உங்கள் கண்கள் காண நிறைவேறிச்சு என்றான். அதை கேட்டபோது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஓ அதுதான் நிறைவேறிச்சான்னு சொன்னாங்க. நான் இந்த வசனத்தை எடுத்து பல முறைகள், 32 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தில் சேரேன், பல சபைகளில் நான் அபிஷேக கூட்டத்திற்காக பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். ஆனால் சில வருஷத்திற்கு முன்பாக இந்த குறிப்பிட்ட பகுதியை நான் எடுத்து பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் எடுத்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய மெல்லிய குரல் என்னிடத்தில் கேட்டது. அவர் சொன்னாரு, இந்த வசனத்தை நீ ரொம்ப வேகமா படிக்காத, நிதானமா படி, இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார், என்ன எழுதியிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டார். அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும் பொழுது வாலிபர்கள் குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாருமே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு அவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதியிருக்குன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த அபிஷேகம் தான் நான் சொன்ன இந்த அபிஷேகம் தான் முதல் நூற்றாண்டு திருச்சபை துவங்குவதற்கு முன்பாக ஊற்றப்பட்ட அபிஷேகமா அல்லது இது வேறொரு அபிஷேகத்தை பற்றி குறிப்பிடுகிறதா என்று கேட்டார். அப்பதான் நான் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை பொடி வைத்து கேட்கிறார் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன விளக்கம் தெரியல ஆண்டவரை சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், அன்று பேதுரு எழுந்து சொன்னான், இது கடைசி நாட்களில் ஊற்றுகிற தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று இல்ல, நான் பேதுருவின் காலத்தில் திருச்சபையின் துவக்க காலத்தில் ஊற்றின அபிஷேகம் என்பது இந்த அபிஷேகத்தில் இந்த வித்தியாசமானது. அந்த அபிஷேகத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 9 வரங்கள் இருந்தது. எத்தனை வரம்? 9 வரம், ஆவியின் வரங்கள் 9. அதை குறித்து கொரிந்தியரின் புஸ்தகத்துல 12 அதிகாரத்துல நிறைய சொல்லி இருக்குது. அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் அப்புறம் இன்னும் ஆவிகளை பகுத்தறிதலும் என்று 9 விதமான வரங்கள் போட்டிருக்கு. ஆனா யோவேல் மூலமாக கடைசி நாட்களில் நான் என் ஜனத்தின் மேல் ஊற்றுவேன் என்று சொன்ன இந்த அபிஷேகத்துல ஒரே ஒரு வரம் மாத்திரம்தான், தீர்க்க தரிசன வரம் என்ற ஒற்றை வரம் மாத்திரம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பற்பல பாஷை குறித்த வரம் சொல்லப்படவில்லை, அந்நிய பாஷை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. அங்கே வேதத்தில் சொல்லுது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். தரிசனம் என்பது தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி. உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். சொப்பனம் காண்பது தீர்க்க தரிசனத்தின் வரப்போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் வேறொரு ஃபார்மேஷன் அது. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் என்றாலே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா தான் இருப்பாங்க, இருக்கணும். வேதம் சொல்லுகிற ஊழியக்காரர்கள், அவர்கள் மேலேயும் நான் வேறொரு அபிஷேகத்தை ஊற்றுவேன். அப்படின்னா 2வது முறை நான் அவர்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் ஊழியக்காரர்கள் யாவரும் தங்கள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. இது இந்த பேதுரு சொன்ன காலத்துல இது நடந்ததான்னு கேட்டார், இல்ல இது நடக்கல. பேதுரு சொன்ன காலத்தில் இறங்கின அபிஷேகம் அவர் அங்கே சொன்ன இந்த அபிஷேகம் அல்ல. ஏனென்றால் இந்த அபிஷேகத்துல முழுக்க முழுக்க தீர்க்க தரிசன அபிஷேகம் தான் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரம் தான் இருக்கிறது. வேற பற்பலை பாஷை பேசுகிற வரம் இல்லை, ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை குறித்து சொல்லவில்லை, ஞானத்தை போதிக்கும் வார்த்தை வசனம் அறிவை உணர்த்தும் வசனத்தை பற்றி சொல்லல. இங்கே சொல்லப்படுகிற முழுமையுமே தீர்க்க தரிசன வல்லமை குறித்து மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, திருச்சபைகள் துவக்க காலத்துல அவர்களுக்கு மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்திற்கும் இனி கடைசி நாட்களிலே என் ஜனத்தின் மேல் நான் பொழிந்தெழுவதற்காக வைத்திருப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணின யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைத்த அபிஷேகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் வாலிபர்கள் மேல் இறங்கி வந்தால் அவருடைய கண்களை திறந்து தரிசனங்கள் காண வைக்கும். அல்லேலூயா. அது உங்கள் குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேல் இறங்கி வந்தால், குமாரர் குமாரத்திகள்னா யாருன்னு கேட்டா குழந்தைகளை பற்றி எழுதியிருக்கிறது, அது வாலிபர்களை அல்ல, குழந்தைகளைத்தான் குமாரர்கள் குமாரத்திகள் என்று சொல்றாங்க. உங்கள் குழந்தைகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கி வந்தால் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாம். அல்லேலூயா. இனி வருகிற கடைசி நாட்களில உங்கள் திருச்சபையில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல பாருங்க, உங்கள் குழந்தைகளுடைய கண்கள் திறக்கப்படும், உங்கள் சிறு பிள்ளைகள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அன்று ஒரு சாமுவேல் சொன்னான், இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஆண்டவரை நேசிக்கும் கர்த்தருடைய குடும்பங்களிலும் சாமுவேல்களை கர்த்தர் திரளா எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே என் பிள்ளைகள் மேல் குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் அந்த அபிஷேகத்தை நான் ஊற்றும் பொழுது அவர்கள் தன் வாயை திறந்து எனக்காக தன் வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து உங்கள் வாலிபர்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கினா அவன் கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை காண போகிறார்கள். வயோதிபர்கள் மூப்பர்களை பாருங்கள், கர்த்தர் அவர்களையும் விடவில்லை. மூப்பர்கள் சும்மா வந்து உட்கார்ந்திருக்க வேண்டாம், அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை தருகிறார். கொஞ்சம் வயசாச்சுனாலே சொல்லுவாங்க, உங்க மாதிரி என்னால பிரிஸ்கா வேலை செய்ய முடியாதுங்க. வயதான பெரியவர்களை பாருங்கள், வீட்டுல அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஈஸ்டர் போட்டு தூங்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் வரும் உங்களுக்கு அந்த வயசுல. ஆண்டவர் சொல்றாரு, நீ வயதானவனா இருந்து உனக்கு தூக்கம் வந்தா பரவாயில்ல, தூங்கு, அதுவும் ஒரு ஊழியம். நீ தூங்கும் பொழுது நான் உன்னுடைய சொப்பனத்திலே உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. உன்னை விட்டு வைக்க மாட்டேன், முழிச்சிருந்தாலும் தீர்க்க தரிசனம், தூங்கினாலும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் யாவர் மேலும் என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாம். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது போக, சுவிசேஷகன் இனி தீர்க்க தரிசனம் உரைப்பான், சபை போதகன் இனி தீர்க்க தரிசனம் உரைப்பான். ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் தங்களுடைய தீர்க்க தரிசன வாயத்திறன் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. மேய்ப்பர்கள், அப்புறம் இந்த டீச்சர்ஸ், இந்த போதகர்கள், மிஷினரிகள், கர்த்தருடைய ஊழியத்தை சேர எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய இந்த வார்த்தை வாக்கு திட்டம் நிறைவேறுகிற காலத்தில் தன் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பான். இனி வருகிற சுவிசேஷகன் தீர்க்க தரிசன சுவிசேஷகனாய் இருப்பான். இனி வருகிற சபை போதகன் தீர்க்க தரிசன சபை மேய்ப்பனாய் இருப்பான். இனி வருகிற சபை போதகன் இனி அவன் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசன போதகனாய் இருப்பான். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவரே, நடுப்பட்ட காலத்துல இந்த திருச்சபையின் காலத்துல அவர் திரளாய் சுவிசேஷகர்களை எழுப்பினார், சுவிசேஷர்களை அனுப்பினார், நீங்க போங்க, உலகத்தின் எல்லா இடத்திற்கும் புறப்பட்டு போங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆனா கடைசி நாட்கள் அவர் பார்த்தா திரளாய் சுவிசேஷர்களை அல்ல தீர்க்கதரிசிகள் எழுப்ப போறாராம். ஏன் தீர்க்க தரிசிகள் எழுப்பணும்? அவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு விதமான ஊழியக்காரர்களுடைய ஊழியம் அவருக்கு தேவைப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில், திருச்சபை தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில், மனம் திரும்புதலின் வார்த்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பும் ஜனங்களுக்கு பிரஸ்தாபம் பண்ணப்பட வேண்டிய காலத்தில் கர்த்தர் சுவிசேஷகர்களை எழுப்பினார். கடைசி காலம் வரும்பொழுதோ அவர் யாவரையும் அவருடைய தீர்க்க தரிசிகளாக மாற்றுகிறார். ஏன் மாத்தணும்? எதுக்கு இவ்வளவு தீர்க்க தரிசி? எதுக்கு சிலம கேட்கலாம், எங்க சபையில ஒரு தீர்க்க தரிசி வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்குதே, எங்க குடும்பத்துல ஒரு தீர்க்க தரிசி வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்குதே. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒவ்வொருவனும் தீர்க்க தரிசியா மாறுவான். நீங்க பாருங்க அந்த வசனத்துல என்னென்னலாம் போட்டிரு, குமார குமாரத்திகள், வாலிபர்கள், அதுல என்னென்ன விதமான டைப் ஆட்கள் போட்டிருக்காங்க பாரு. குமார குமாரத்தினா பிள்ளைங்க, சின்ன குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியர்கள். இது தவிர யாராவது விட்டு போன ஆட்கள் இருக்காங்களா? இதுக்குள்ள எல்லாருமே அடக்கமாகி விட்டார்கள். அப்படியானா இதை சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், கடைசி காலத்தில் எல்லார் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்ற போகிறேன், அது தீர்க்க தரிசன ஆவியா இருக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறோம், இந்த கடைசி நாட்கள்ல ஏன் ஆண்டவரே தீர்க்க தரிசிகள் எங்களுக்கு தேவை? இவ்வளவு திரளான தீர்க்க தரிசிகள் எங்களுக்கு ஏன் தேவை? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல வாசித்த வசனத்தையும் இப்போ இரண்டாவது வாசித்த வசனத்தையும் நம்ம ரெண்டையும் இணைத்து ஒரு காரியத்தை பார்க்க போறோம். கடைசி நாட்களில் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள், அல்லது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்ப ஜபம் பண்ணுகிற ஒரு திரளான கூட்டம் கடைசி நாட்களில் எழும்பணும். இன்னொரு பக்கத்துல சொல்லுகிறார், கர்த்தருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் எழும்பணும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நமக்கு பார்த்தா ஒண்ணு தெரியுது, இந்த கடைசி காலத்துல தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிற தீர்க்க தரிசிகள் எழும்ப வேண்டும். இதுதான் இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்தா வருது. ஜெபிக்கிறவன் எழும்பணும் அங்க சொல்லுகிறார், இங்கே தீர்க்க தரிசிகள் எழும்பணும் சொல்றார். ரெண்டையும் சேர்த்து நம்ம படிச்சா என்ன வருது தெரியுமா? கடைசி காலத்தில் தீர்க்க தரிசிகள், ஜெபிக்கும் தீர்க்க தரிசிகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏங்க ஜெபிக்கும் தீர்க்க தரிசிகள் எழும்ப வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம். ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. ஆசாரியனுடைய ஜபத்திற்கும் விசுவாசியனுடைய ஜபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆசாரியனுடைய அந்த தீர்க்க தரிசியின் ஜபத்திற்கும் ஆசாரியனுடைய ஜபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்கிறது, ஒரு குணாதிசயம் இருக்கிறது. தீர்க்க தரிசிகளின் ஜபம் என்பது வித்தியாசமானது, மேலானது, உயர்ந்தது, மற்ற எல்லாரும் செய்ய வேண்டிய ஜபத்திலிருந்து மாறுபட்ட ஒரு கோணத்தை உடையது. இப்ப பாருங்க, இந்த கடைசி நாட்கள் வர வர கர்த்தர் ஜெபத்தின் புதிய புதிய பரிமாணங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து வருகிறார். வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, ரெண்டே ரெண்டு வரி. இயேசு ஜெபித்த ஜெபம் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அவ்வளவுதான், ரெண்டு வரி. காற்று கடல் இறைந்து கொண்டிருக்கிறது. இயேசு அங்கே நின்று ஒரு நீண்ட 12 மணி நேர ஜெபத்தை நடத்தவில்லை. படகில் நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்பட்டது. சொல்றாங்க அதுதாங்க ஜெபம். எலியா வானத்தை நோக்கி சொன்னார், கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ரெண்டே வார்த்தை தான், என்னை கேட்டருளும். மூணாவார் சொல்றதுக்குள்ள வானத்திலிருந்து நெருப்பு இறங்கிட்டு. அதுதான் ஜெபம். விதவிதமா டிசைன் டிசைனா கையை நீட்டு, காலை நீட்டு, கண்ணை குத்து, சாத்தான பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை பார்த்து, ஆமா அவன் சொல்ற நியாயமா தானே இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இயேசு ரெண்டு வார்த்தை வெளியே நின்று காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார்னா, அதுக்கு பின்னால் அவர் எவ்வளவு மணி நேரம் ஜெபித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? இயேசுனுடைய வாழ்க்கை சொல்கிற, அவர் இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. நீ வெறும் ரெண்டு வார்த்தையை வைத்துக் கொண்டு நீ காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலார் சொன்னா, காற்றுக்கும் கடலுக்கும் நீ இறையாகி விடுவாய் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர் ஜெபிக்கவே மாட்டாராம், காலாட்டிட்டு படுத்திருப்பாராம், கடல்ல போவாராம், படகுல போவாராம், திடீர்னு சொல்லி காற்றும் கடலும் அலையும் கொந்தளிக்குமாம், இவர் எழுந்து நின்று இறையாதே அமைதலாருன்னு சொல்லுவாராம். நாங்கள் என்ன சொல்றோம், அதையாவது சொல்லையா? அதையும் சொல்ல மாட்டேங்கிற நீ, அதையாவது சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேங்கிற. வேதத்தில் எழுதியிருக்கிற இயேசுவின் வாழ்க்கை ஜெபத்திலாம் நிறைந்தது. அவர் பகலெல்லாம் பிரசங்கம் பண்ணினார், இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய சீடர்கள் தூங்கி கொண்டிருந்தாங்க, அவர் கொஞ்சம் தள்ளி போய் அப்பால போய் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவரே இவ்வளவு மணி நேரம் ஜெபித்தா? மனிதர்கள் நம்ம எது மாதிரி எத்தனை மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இந்த ஜெபத்தினுடைய விளைவுதான் ரெண்டே வரியில் அந்த வல்லமையை வெளிப்படுத்தினது. அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்றார், ஒரு மணவாளன் தன்னோடு இருக்கும்போது மணவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களோ? நீ உபவாசிச்சா என்ன அர்த்தம்னா, மணவாளனாகி இயேசு உன் கூட இல்ல அப்படின்னு நீ அறிக்கையிடுவதாக அர்த்தம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த கடைசி நாட்கள்ல மணவாளனாகி கிறிஸ்து உங்க கூட தான் இருக்கிறார், நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதே அது தப்பு அப்படின்னு சொல்றார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது இது, அது வேறொரு சந்தர்ப்பத்திலே வேறொரு காரியத்திற்காக சொல்லப்பட்ட வசனம் அது. ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசமே இல்லை என்று போதிக்கிற போதகர்கள் வந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொல்லுகிறார், இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. இயேசுதான் நமக்கு உபவாசத்தை சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆக கடைசி காலத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திலே வித்தியாசம் இருக்கிறது. யார் ஜெபிக்கிறார்கள் என்கிற ஒரு குவாலிட்டி, ஒரு குவாலிபிகேஷன் இருக்கிறது அதுல. ஒரு சாதாரண விசுவாசி செய்கிற ஜெபத்திற்கும் ஒரு ஊழியக்காரன் செய்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் செய்கிற ஜெபத்திற்கும் ஒரு தீர்க்கதரிசி செய்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் ஜெபம் மற்ற எல்லாருடைய ஜெபத்திலிருந்தும் வித்தியாசமானது. கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கு திரளாய் எழுப்பப்படுகிற ஜெபம் தேவைப்படுகிறது. அது தீர்க்கதரிசிகளின் ஜெபமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் கடைசி நாட்களிலே இனி வருகிற தம்முடைய அவருடைய சமுதாயத்தை, அவருடைய ஜனங்களை, அவருடைய ஜாதியை முழுவதும் தீர்க்க தரிசனத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இனி வருகிறவர்கள் தன் வாய் திறந்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசன ஜெபமாகவே வெளிப்பட வேண்டும். அந்த ஜெபம்தான் கடைசி நாட்களில் உருவாக்கப்படும் எல்லா விதமான பொல்லாத தீமைகளிலிருந்தும் மனிதர்களை காத்துக்கொள்ள போதுமானது. இதுவரைக்கும் நம்ம செய்த ஜெபம்லாம் வித்தியாசமானது வேற. நம்ம ஒரு விசுவாசியா இருந்த ஜெபம் பண்ணோம், பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி விட்டோம், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணோம், வித்தியாசமான ஜெபம் பண்ணோம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஜெபம் பண்ணுவார். அவர் கட்டில படுத்துட்டு என்ன செய்வார்னா, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தலாணி மேல, பெட் மேல, பாய் மேல அப்படியே சுத்தி சிலுவு போட்டுக்கிட்டே இருப்பார். என்னையா சிலுவை போடுற அப்படின்னு கேட்டால் சொல்லுவார், ராத்திரி காத்து கருப்பு அண்டிடக்கூடாது பாருங்க, அதனால சிலுவையினால வேலி போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு காலம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ யாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கண்களை திறக்கிற கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு உன் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். இனி நீங்கள் அறியாதவர்களாய் அல்ல, அறிந்தவர்களும் அறிவிக்கிறவர்களுமா இருக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய விருப்பமும் சித்தமுமா இருக்கிறது. இனி நீங்க இந்த மாதிரி மூட பழக்க வழக்கத்துக்குள்ள போக கூடாது. ஒரு ஊழியக்காரர், நான் ஊழியத்துக்குள்ள வந்த புதுசுல நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு பொல்லாத பிசாசு பிடித்த ஒரு பெண்ணுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது பாக்குது, அவருக்கு முன்னால கையை காமிச்சு, இது என்ன தெரியுமான்னு சொல்லி வேத புஸ்தகத்தை எடுத்து காமிக்கிறார். அது சொல்லுது பைபிள் அப்படின்னு சொல்லு, 100 ரூபா அப்படின்னு சொல்லுது. விலையே சேர்த்து சொல்லுகிறது, இது பைபிள் 100 ரூபா, இது தெரியுமான்னு சொல்லி இன்னொரு பைபிள், ஆமியா ஆமா இதுவும் பைபிள், இது ஃப்ரீயா வாங்கினது அப்படின்னு சொல்லுது. அது பைபிள் காமிச்சு இப்ப போறியான்னு சொல்றார். அந்த பைபிளை கூட வாங்கிட்டு போறேன்னு சொல்லுது. அது பிசாசை பைபிளை காமித்தல ஏமாற்ற முடியாது. ஒருவர் வந்து ஒரு சபை போதகர் இடத்துல கேட்டா, அப்ப நான் பக்கத்துல இருந்தேன், அவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ராத்திரி படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது, ஒன்னு செய்யுங்களேன், பைபிளை தலாணிக்கல வச்சு படுங்களேன், சரியா போயிரும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறிவு அறியாமையின் காலங்களை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறக்கத்தான் கர்த்தர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்க ஜெபத்தில் இப்போ ஒரு புதிய ஒரு பரிமாணம். உங்கள் ஜெபங்கள் இந்த சாதாரண மனிதருடைய ஜெபத்திற்கு ஒப்பான ஜெபங்கள் அல்ல. இது மேன்மையான மோசே செய்த ஜெபத்தை போல, ஏசையா செய்த ஜெபத்தை போல, எரேமியா செய்த ஜெபத்தை போல, சாமுவேல் செய்த ஜெபத்தை போல, கர்த்தருக்கு முன்பாக நின்று தேவனுடைய ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் செய்த ஜெபமாக கடைசி காலத்தில் வெளிப்படுகிற ஒவ்வொருவனுடைய ஜெபமும் எழும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் யாவர் மேலும் தம்முடைய தீர்க்க தரிசனாவை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். இந்த அபிஷேக வல்லமை இனி வருகிற நாட்களிலே சபைகளை முற்றுகையிடும், கர்த்தருடைய குடும்பங்களை முற்றுகையிடும், தேவனுடைய ஜனங்களை முற்றுகையிடும், தேசங்களை முற்றுகையிடும், ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு வீதிகளிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், நாட்டின் நரம்புகளிலும் அவைகள் கடந்து வரும். இனி புறப்படுகிற ஜெபம் எல்லாம் தீர்க்க தரிசியின் ஜெபமாயிருக்கும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசிகள் அன்று ஜெபித்த பொழுது வானத்துக்கு கட்டளை கொடுத்தார்கள், வானத்தை கட்டி போட்டார்கள், வானத்திலிருந்து தண்ணீர் தான் இறங்க கண்டிருக்கிறோம். அவர்கள் நெருப்பை இறக்கி காண்பித்தார்கள். பொல்லாத மனிதர்களுடைய சத்துருக்களுடைய அவருடைய கிரிகளை அழித்து போட்டார்கள், மட்டுப்படுத்தினார்கள். வரும் காரியத்தை உரைத்து ஜனங்களை பாவத்திலிருந்து அவர்கள் திசை திருப்பினார்கள். அவர்கள் ஜெபித்த பொழுது பரலோகம் அவருடைய ஜெபத்தை உடனே அங்கீகரித்து கேட்டது. அவர்கள் ஜெபித்த பொழுதே பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தைகளின் மர்மம் புலப்பட்டது. அதான் தீர்க்க தரிசின் ஜெபத்திற்கும் மற்றவருடைய ஜெபத்திற்கும் இடையில் உண்டான வித்தியாசம். மோசே ஜெபித்தது அந்த ஜெபத்தை போல ஆரோனால் ஜெபிக்க முடியாது. மோசே செய்த ஜெபத்தை போல கீழே இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனாலும் ஜெபிக்க முடியாது. ஆகவேதான் கர்த்தர் மோசே அழைத்த போது, மோசே நீ மட்டும் மலையில் ஏறிவா, மற்ற எவனும் மலை பக்கத்தில் நெருங்க கூடாது, அந்த மலையை தொடுகிற எவனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். தீர்க்க தரிசிகளுடைய ஜெபத்துக்கு மதிப்பை பாருங்க. தீர்க்க தரிசிகளின் ஜெபம் ஒருவேளை மண்ணிலே மனிதர்களுக்கு மதிப்பில்லாத ஒரு பொருளை போல காணப்படலாம், அது பரியாசத்திற்குரியதாக காணப்படலாம். தீர்க்க தரிசிகள் ஒருவேளை வெளித்தோற்றத்துக்கு பரியாசத்திற்குரியவர்களாய் காணப்படலாம். ஆனால் பரலோகத்தில் அவருடைய மதிப்பும் அவருடைய மரியாதையும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கனமும் வித்தியாசமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசி தவிர வேறு ஒருவன் அங்கே மலையில ஏற முடியாது. மோசேயின் காலத்தில் மோசே ஒருவன் மாத்திரம்தான் அங்கே தீர்க்க தரிசியாய் அழைக்கப்பட்டு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தான். கர்த்தர் சொன்ன, ஆரோன் கூட வரக்கூடாது, இந்த மலையை ஆரோன் கூட தொடக்கூடாது, மோசே நீ மட்டும் என்னிடத்தில் ஏறி வா என்றார். அதான் தீர்க்க தரிசன ஜெபத்தின் வித்தியாசம், விசேஷம். உங்களுக்கு இதெல்லாம் கேட்க ஆசையா இருக்கும். என் ஜெபத்தையும் கர்த்தர் அதே போன்ற ஒரு தீர்க்க தரிசியின் ஜெபமாய் மாற்றி ஏற்றுக்கொள்வாரா? ஆரோனுடைய ஜெபத்து கூட அந்த மலை உச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மோசேனுடைய ஜெபத்துக்கு மாத்திரம் மலை உச்சியிலே அனுமதித்தாரே, அந்த மலை உச்சியிலே ஜெபிக்கும் அந்த அனுமதி எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? இப்போ கிடைக்கும், இன்றைக்கே கிடைக்கும். ஏனென்றால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதின வேத வசனம் உங்கள் கண்கள் காண நாளை இல்ல, இன்றே நிறைவேறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எப்ப நிறைவேறுங்க? எங்க நிறைவேறும்? இங்கே நிறைவேறும். யாரிடத்தில் நிறைவேறும்? உன்னிடத்தில் நிறைவேறும். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற, கேட்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் அது நிறைவேறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியா? ஆமா. ஏனென்றால் இது கடைசி காலம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட ஆரம்பித்து விட்டன. சூறாவளி காற்றுகள் சுழன்று அடிக்க ஆரம்பித்து விட்டன. சுனாமி அலைகள் எழும்ப ஆரம்பித்து விட்டன. ஜனங்கள் கூட்டம் கூட்டமா கொத்து கொத்தா மரணத்தின் பிடியிலே விளிம்பிலே போய் விழ ஆரம்பித்து விட்டார்கள். தேசங்கள் கதற ஆரம்பித்து விட்டன. பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். மனுஷர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வேத வசன வார்த்தை உங்கள் கண்கள் காண இப்பொழுதே உங்களை சுற்றிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லோத்தின் காலத்தில் நடந்ததை போல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்டர்நெட்ல போய் பாருங்க, அசுத்தமான கிரியைகள் எத்தனை நோவாவின் காலத்தில் நடந்ததை போல. இப்பதானே இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத எத்தனையோ விதமான பயங்கரங்கள் உங்கள் கண்கள் காண நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கடைசி காலத்தின் அடையாளம் என்று சொல்லப்பட்ட எழுதின காரியங்கள் எல்லாம் உங்கள் கண்கள் காண இப்பொழுதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது கடைசி காலமானால் இங்கே நிறைவேற வேண்டிய இந்த வாக்குத்தத்தம் இந்த காலத்தில் தான் நிறைவேறி ஆக வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்களிடத்தில் பேச வேண்டுமா? அவர் உங்களை நிரப்ப வேண்டுமாம்? தீர்க்க தரிசன வல்லமையில் மூட வேண்டுமாம்? நீங்கள் சாதாரணமாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கக்கூடாதாம்? இனி உங்கள் ஜெபம் ஒரு ஆரோனுடைய ஜெபமா இருக்கக்கூடாதாம்? ஒரு அண்ணாளுடைய ஜெபமா இருக்கக்கூடாதாம்? இனி உங்கள் ஜெபம் மோசையின் ஜெபமா இருக்க வேண்டுமாம்? அது ஒரு தீர்க்க தரிசியின் ஜெபமா இருக்க வேண்டுமாம்? அது ஒரு சாமுவேலின் ஜெபமா இருக்க வேண்டுமாம்? கண்கள் திறக்கப்பட்ட தானியேலுடைய ஜெபத்திற்கு ஒப்பான ஜெபமா இருக்க வேண்டுமாம்? அல்லேலூயா! என்னால் இல்லாத முடியுமா? முடியும். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் உங்களுக்கு எல்லாம் செய்ய பலன் உங்களிடத்தில் இப்பொழுது உண்டாயிருக்கும். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த கூட்டத்தில் இப்போ உங்கள் கண்கள் காண நிறைவேற்ற போகிறார். இந்த தீர்க்க தரிசிகளின் ஜெபம் எந்த விதத்திலே வித்தியாசமானது? தீர்க்க தரிசிகளின் ஜெபம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கடைசி கால ஜெபம். கடைசி கால தலைமுறை ஒரு தீர்க்க தரிசன ஜெபத்தை தான் தேவனுக்கு செலுத்த வேண்டும். தீர்க்க தரிசன ஜெபத்தை தேவனுக்கு செலுத்த வேண்டுமானால் ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் தேசத்திலே எழும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார் கடைசி நாட்கள்ல. ஒரு காலத்தில் தீர்க்க தரிசிகளை பாருங்கள். ஒரு கோத்திரத்துக்கு ஒருவன் அல்லது ஒரு தேசத்துக்கு ஒருவன், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பாக்குறோம், அந்த தேசம் இரண்டாய் பிரிந்த பொழுது ஒரு தென் தேசத்துக்கு ஒரு தீர்க்க தரிசியும் வட தேசத்துக்கு ஒரு தீர்க்க தரிசியும் எழும்பினார்கள். இஸ்ரவேல் என்ற ஒரே தேசமாக அது இருந்த பொழுது ஒரே ஒரு தீர்க்க தரிசி அத்தனை பெரிய தேசத்துக்கும் ஒரு ஒரு தீர்க்க தரிசி தான் ஒவ்வொரு காலத்திலும் எழும்பினான். ஆனா கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தீர்க்க தரிசி இல்ல, இனி ஒவ்வொருவனும் தீர்க்க தரிசியாக எழும்ப வேண்டும் என்கிறார். ஏன் ஆண்டவரே? ஏனென்றால் இனி என்னுடைய ஜெபதூப கலசத்தை நிரப்ப ஒரு மோசையினுடைய ஜெபம் மாத்திரமல்ல, ஒவ்வொருவனும் மோசையினுடைய ஜெபத்திற்கு ஒப்பான ஜெபத்தை என் தூப கலசத்தில் வந்து கொட்ட வேண்டும். கடைசி நாட்கள் இது நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் வேதவசனம் சொல்லுது. தீர்க்க தரிசிகளின் ஜெபம் மற்றவருடைய ஜெபங்களிலிருந்து வித்தியாசமானது. ஏனென்றால் தீர்க்க தரிசிகள் ஜெபிக்கும் பொழுதே தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொள்கிறார்கள். தேவன் என்ன நினைக்கிறாரு நம்ம ஜெபம் பண்ணும் போது. ஆனால் சாதாரண மனிதர்கள் ஜெபிக்கும் போது பாருங்களேன், அவர்கள் தாங்கள் நினைக்கிறதை தான் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் தீர்க்க தரிசிகள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்றாங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, இதை குறித்து நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் என்ன நினைவு வைத்திருக்கிறார். மற்றவர்கள் கண் மூடப்பட்டவர்களை போல தங்களுடைய கருத்துக்களை தான் தேவனிடத்தில் வைப்பாங்க. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவங்களுக்கு புரியாது. இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியே கடையில, இந்த மளிகை கடையில போய் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கணும், எங்க வீட்டினுடைய வறுமை எல்லாம் மாறணும், ஆண்டவரே ஏழ்மை மாறணும், அது மாறணும் இது மாறணும் சொல்லி ஆரம்பிச்சு ஜெபிச்சு கொண்டே போவார்கள். கர்த்தர் சொல்றார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தா தான் முடியும். மோசே ஜெபிக்கிறார் பாருங்கள், உபாகம புஸ்தகம் 9 அதிகாரத்தில் 18-19-20 ஆகிய வசனங்கள். நீங்கள் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்திலே பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்கள் சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. ஒருவன் தீர்க்க தரிசினா அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். பல பேர் பாருங்க, நான் தீர்க்க தரிசன்னு சொல்றேன் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கும் காத்திருப்பதற்கும் போதுமான சமயங்களை ஒதுக்க மாட்டாங்க. மோசே சொல்லுகிறார் முன்பு போல 40 இரவும் பகலும் நான் அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்துக்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். இவர் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போதே அவருக்கு தெரியுது கர்த்தர் ஆரோன் மேலையும் கோபமா இருக்கிறார். அவருடைய மனசு அவருக்கு புரிஞ்சிருச்சு. மற்றவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அவர் சொல்றார் ஆரோன் மேலும் அவருடைய கோபம் இருக்கிறதை நான் புரிந்து கொண்டேன். அவர் அழிக்க வேண்டும் என்றிருந்தார், அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். பாத்தீங்களா, இவர் ஜெபம் பண்ண போனது வேற ஒரு காரியத்துக்கு. ஜெபம் பண்ணும்போது தேவனை அவர் பார்க்கிறார். தேவனை பார்த்த உடனே தேவனுடைய மனதில் இருப்பதை இவர் அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா! ஏனென்றால் தீர்க்க தரிசி என்பவன் தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுகிறவன். அல்லேலூயா! தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நிறைந்தவனுக்கு பேர் தான் தீர்க்க தரிசி. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லு. தீர்க்க தரிசினா யாரு? கர்த்தருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுகிறவன். தேவன் அங்கே வந்து நிற்கிறார். இவர் ஜெபிக்கும் பொழுதே ஆரோன் குறித்து தேவன் நினைக்கிற நினைவை அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஐயோ, ஆரோன் மேலே ஒரு கோபம் ஊழுகிறதே, ஆரோனை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்றல்லவா அவருடைய மனசுல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் சொல்லாமலே இவர் உடனே விழுந்த ஆண்டவரே ஆரோனை மன்னித்தருளும், ஆரோனுக்காகவும் நான் கதறுகிறேன், ஆரோனுடைய ஜீவனை எங்களுக்கு மீட்டுக் கொடும் என்று ஜெபித்தார். இதான் தீர்க்க தரிசின் ஜெபம். இனி உங்களுடைய ஜெபத்துல ஒரு புதிய பரிமாணம் தோன்றும் பாருங்கள். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், உங்கள் தேசத்தை குறித்து என்ன நினைவுகளை வைத்திருக்கிறார், உன்னுடைய பட்டணத்தை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார், உன்னுடைய கிராமத்தை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார், உன்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார், உன்னுடைய சபையை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார் என்கிற அவருடைய நினைவுகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு நீ உங்களுடைய ஜெபத்தில் அந்த நினைவுகளுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னன்னா, நீங்க கேள்விப்பட்ட காரியங்களை வச்சு ஜெபம் பண்ணீங்க. சர்ச்சில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதாமே, அல்லது ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குதாமே, வெள்ளம் வந்துருச்சாமே, ஜனங்கள்லாம் கொத்து கொத்தா மரித்து போய் விட்டார்களாமே, கொள்ளை நோய் வந்து விட்டதாமே, பேப்பர்ல போட்டிருக்குதாமே, அங்கே பேசிக் கொண்டார்களே, கேட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்க. அதுவும் நமக்கு தேவை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் ஜெபத்துக்குள்ளே போகும் பொழுதே கர்த்தருடைய நினைவுகளை அறிந்து கொண்டு ஜெபிக்க போகிறீர்கள். அது யாரால சாத்தியம்? ஒரு தீர்க்க தரிசியாலதான் சாத்தியம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய நினைவுகளை அறிந்து கொண்டு அவர்களிடத்துல ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டம் ஜெப வீரர்கள் தேவை. ஆகவேதான் கர்த்தர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், வயோதிபர்கள் ஆண்டவரிடத்தில் சொப்பனங்களை பார்ப்பார்கள் என்று தீர்க்க தரிசன அலையை உங்களுக்கு பொழிந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, தீர்க்க தரிசிகள் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய அனுபவங்களை அடைகிறார்கள். பரலோகம், தீர்க்க தரிசிகள் ஜெபிக்கும் போதே பரலோகம் திறந்து வைக்கப்படுகிறது. வேத பூசத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்படி நான் ஜெபித்துக் கொண்டு அப்பொழுது அவருக்கு அந்த பரலோகம் திறந்து வைக்கப்பட்ட உடனே பரலோகத்தோட உங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் உண்டாகுது. நீங்க யாரிடத்திலும் போய் எனக்கா ஜோம் அப்படிலாம் சொல்ல, பரலோகத்துல உங்களுக்கு நேரடி தொடர்பு ஒன்று உண்டாகிறது. கர்த்தருடைய வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், இந்த தானியேல் தீர்க்க தரிசி 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே தானியேல் பண்ண ஜபத்தை பாருங்க. அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருந்த போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 9:22 சொல்லுது, அவன் எனக்கு ஒரு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்றான். அதான் தீர்க்க தரிசியின் ஜெபம். தீர்க்க தரிசி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரலோகத்திலிருந்து அதற்குண்டான பதில் வெளிப்பட ஆரம்பித்து விடும். பரலோகத்திலிருந்து கட்டளை புறப்பட ஆரம்பித்து விடும். பரலோகத்திலிருந்து ஒரு புருஷன் இறங்கி வர ஆரம்பித்து விடுவான். பரலோகத்தின் தேவன் பூலோகத்தில் ஜெபிக்கிற மனிதர்களுக்கு தன்னுடைய விடையை கொடுத்து அனுப்ப உடனே பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒரு தெளிவை உண்டாக்குகிறான் தீர்க்க தரிசியின் ஜெபத்துக்கு, தெளிவை உண்டு பண்ணுகிறார். நீ ஜெபம் பண்ணி கேட்டாய், உனக்கு தெளிவை உண்டு பண்ணுவதற்காக, காரியங்களை விளக்கி காண்பிப்பதற்காக நான் உன்னிடத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். 3வது காரியம் பாருங்க, அநேக காரியங்கள் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இனி கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் என்ன, இனி அதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு காலங்கள் செல்லும், எத்தனை வாரங்கள் காத்திருக்க வேண்டும், கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும், மேசியா வருவதற்கு முன்பு என்ன சம்பவிக்கும் என்கிற காரணங்களுடைய விளைவுகள் முழுவதும் ஒரு தீர்க்க தரிசி ஜபிக்கும் போது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உங்கள் ஜபங்கள் வெறும் ஒரு ஜப வீரனுடைய ஜபமாக மாத்திரம் இருக்க வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபமாக மாத்திரம் இருக்க வேண்டாம், ஒரு சாதாரண விசுவாசியின் ஜெபமாக மாத்திரம் அது இருக்க வேண்டாம், ஒரு ஆரோனுடைய ஜெபமாக மாத்திரம் இருக்க வேண்டாம். உன் ஜெபம் எல்லாவற்றை விட உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசியின் ஜெபமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தர் நினைச்சாராம், தீர்க்க தரிசிகளுக்கு தங்களை வெளிப்படுத்துகிற தேவன் யாவரையும், நம்ம எல்லாரையும் தம்முடைய தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், எரேமியா ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். தீர்க்கதரிசி ஜெபித்தா அந்த ஜெபம் ஏதாவது ஒரு விளைவை உண்டு பண்ணாமல் அவனுடைய கண்கள் திறக்கிறது இல்லை. அவன் கண்ணை மூடிட்டாலே கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் கொடுத்து தான் அவனுடைய கண்ணை திறக்க வைப்பார். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு அவன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துவிடும். எரேமியா ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவரிடத்துல ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ அவனுக்கு போய் சொல் என்று சொன்னார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கிற காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பினான். இதை போய் சொல், இதுதான் அவருடைய பாவத்தின் காரணம், இதுதான் அவர்கள் தண்டிக்கப்படுவதன் காரணம், இதனால் தான் அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், இதனால் தான் அவர்கள் மேல் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது, இதனால் தான் இந்த ராணுவம் வந்திருக்கிறது என்ற காரியங்களை அவர்களுக்கு அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தீர்க்க தரிசிகளின் ஜெபம் வித்தியாசமானது. தீர்க்க தரிசிகள் ஜெபிக்கும் பொழுதே தேவனை உணர்வார்கள், ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, அது எப்படிங்க பல மணி நேரம் ஜெபிக்க முடியும், வெறும் செவத்தை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபத்துல காத்திருக்க முடியும், எவ்வளவு நேரம் கர்த்தரிடத்துல பேசிக் கொண்டிருக்க முடியும், எவ்வளவு நேரம் ஜெபத்தில் தரித்திருக்க முடியும். 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்குள்ள ஏதோ 5 மணி நேரம் ஆன மாதிரி இருக்குது. அரை மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்றால் பட்டியல் வைத்துக் கொண்டு ஜெபித்தால் கூட அரை மணி நேரம் ஜெபிப்பதற்குள்ள மூச்சுக்கு எங்களை முட்டிடுது, ஜெபிக்கவே முடியல. இன்னும் சில சொல்லுவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சோட தூக்கம் வந்துருது பிரதர், எங்களுக்கு அப்படியே தூங்கிடுறோம் அப்படிம்பாங்க. நல்ல ஜெபம் பண்ணி அண்ணன் சொல்லிருக்காங்க, நான் எழுதி வேற கொடுத்துட்டு வந்துட்டேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன். எழுதி கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டீங்க, நீங்க நினைக்கிறீங்க கையெழுத்து போட்டா யாரு பார்க்க போறா? நீ இது யாரும் பாக்குறதுக்காக வாங்குற கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போடும்போது பரலோகம் உங்களை பாத்துருது, ரெஜிஸ்டர் பண்றாங்க, உன் பேரை போட்டு 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் எழுதிடுறாங்க. நீங்க அங்க பரலோகத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க. அப்போ எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதணும். 1 மணி நேரம் எழுதி கொடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா அது மலை போல இருக்கு. 1 மணி நேரம் அப்படிங்க ஜெபிக்கிறது, ஒரு சுலபமான வழி சொல்லுகிறேன். பல மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. ஜெபத்துல நீங்கள் மாத்திரமே பேசி கொண்டிருந்தால் உங்களால கொஞ்ச நேரம் தான் பேச முடியும். நீங்க மாத்திரமே பேசி கொண்டிருந்தா உங்க பேச்ச வேறொருவர் கேட்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ரொம்ப நேரம் பேச முடியும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, நீங்க இப்போ 1000 பேருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் இருக்கிறதுனால நான் நேரம் போகுது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன், அடுத்தடுத்து செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வர்றவங்க எல்லாம் 1/2 மணி நேரம் சொன்னா 1/4 மணி நேரம் கூட பேசிடுறாங்க, பேச முடியுது. நேரம் போன அப்ப வந்து மேல அப்படி தோலை தட்டுறாங்க, வந்து பிரதர் நேரம் ஆச்சு அடுத்தாள் பேசணும். அப்படியா பாருங்க, இப்பதான் 5 நிமிஷம் தான் பேசுறேன்னு நினைச்சேன், 1/2 மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ள அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒருத்தருமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க, ஆளே இல்ல, மைக் போட்டு கொடுத்து பிரதர் பேசுங்க. என்னால எவ்வளவு நேரம் பேச முடியும் நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளவு நேரம் பேசு, மைக் எல்லாம் போட்டிருக்கும், பேசுங்க, லைட் எல்லாம் வச்சிருக்கு, பேசுங்க. கேட்கிறவன் இல்லாவிட்டால் பேசுகிறவனுக்கு பேச முடியாது. கேட்கிறவர்கள் இருந்து விட்டால், அதுவும் உங்களிடத்தில் அக்கறையோடு கேட்கிறவர் இருந்து விட்டால், அதுவும் நீங்கள் கேட்கிற காரியத்தை செய்து கொடுக்கிறவர் இருந்து விட்டால், நீங்க எதை கேட்டாலும் அதை தரக்கூடிய அதிகாரம் உள்ளவர் இருந்து விட்டால், 1 மணி நேரம் என்ன, வாழ்க்கை முழுசும் ஜெபித்துக் கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒருவர் நம்முடைய ஜெபத்தில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாததுனால தான் நமக்கு 5 நிமிஷம் ஜெபிப்பதே மலை போல தோன்றுகிறது. உங்களுடைய தீர்க்க தரிசன கண் திறக்கப்பட்டு விட்டால், உன் ஜெப அறையிலே நீ அமர்ந்து உன் ஜெபத்தை துவங்கும் பொழுதே உன் முன்பாக நிற்கிற கர்த்தரை உன்னால் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வானவர், முடிவானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் உன்னுடைய ஜெபத்தை கரிசனையோடு கவனித்து கேட்கிறார் என்பதை தெரிந்துவிடும். உங்கள் பேச்ச ஒருத்தர் கேட்கிறார், அவர் செவி கொடுத்து கேட்கிறார் என்று தெரிந்து விட்டால் உங்கள் ஜெபத்தை நிறுத்த உங்களுக்கு மனமே வராது. அப்ப இதுவரைக்கும் நம்முடைய ஜெபத்துல நமக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜெப அறையிலே தேவனை நம்மால் தரிசிக்கவோ உணரவோ முடியாமல் இருந்ததுனால தான் நம்மால் அநேக மணி நேரங்கள் ஜெபிக்க முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் ஜெபிக்க துவங்கும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும், தேவனுடைய முகத்தை பார்க்கணும், தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்றால் அவன் தீர்க்க தரிசியாய் இருக்கணும். உங்களில் ஒருவன் தீர்க்க தரிசியாய் இருந்தால் நான் என்னை அவனுக்கு ஜெபத்திலே வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்லையா, உங்களில் ஒருவன் தீர்க்க தரிசியாய் இருந்தால் என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நீங்க தீர்க்க தரிசியாய் மாறினா ஜெபத்தில் நீங்க போய் உட்கார்ந்த உடனே கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த எப்படியோ வெளிப்படுத்துவார். ஒரு காற்று மாதிரி வெளிப்படுத்தலாம், ஒரு சப்தம் மாதிரி வெளிப்படுத்தலாம், ஒருவர் தொடுவது மாதிரி உங்களிடத்தில் வெளிப்படுத்தலாம், ஒரு மெல்லிய பனிக்காற்றை போல அல்லது ஒரு சுகந்த வாசனை போல ஏதோ ஒரு ரூபத்திலே உங்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் மறைபொருளாய் அல்ல முகமுகமாய் நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஜெபத்துல உங்களால தேவனை பார்க்கவோ பேசவோ உணரவோ முடிந்தால் உங்களால மணிக்கணக்கா ஜெபிக்க முடியும். அதுக்கு கோர்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு திட்டங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால தேவனை உணர முடிந்தால் போதும். யாரால உணர முடியுமா? ஒரு தீர்க்க தரிசி. தேவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய முகத்தை உணர முடிகிறது, அவர் பிரசன்னத்தை உணர முடிகிறது, அவர் பேசுவதை உணர முடிகிறது. இந்த உணர்வை உங்களுக்கு தருவதற்கு தான் கர்த்தர் கடைசி கால கிறிஸ்தவ கூட்டத்தின் மேல், கடைசி கால தம்முடைய ஜனத்தின் மேல், கடைசி காலத்தில் தன்னை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு தீர்க்க தரிசன வல்லமை ஊற்றப் போகிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டதானால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிவிடும். அது மோசேயின் ஜெபத்திற்கு ஒப்பான ஜெபமாய் மாறிவிடும். மலைக்கு கீழே ஜெபித்த ஆரோனுடைய ஜெபம் அல்ல, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போய் ஜெபித்த ஒரு ஆரோனுடைய ஆசாரியனுடைய ஜெபம் அல்ல. மலை முகட்டிலே தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் விழுந்து கிடந்து அவருடைய பிரசன்னத்திலே ஜெபித்த மோசேயின் ஜெபத்தை ஆக்கும் கர்த்தர் உன்னிடத்திலே தரப்போகிறார் இனிமேல். ஹல்லேலூயா. நீங்க நீ மலையை தொடாம தூரத்திலிருந்து பார்த்துட்டு மலையை பார்த்து ஜெபிக்கிறவர்கள் அல்ல, மலை மேல் போய் கர்த்தருடைய பர்வதத்திலே கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் ஊன்றி அவரிடத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்த போகிற ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையும் தீர்க்க தரிசன கூட்டமும் இன்றைக்கு எழும்ப போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வானம் இப்பொழுது திறக்கப்படும், அக்னி மழையாய் பொழிந்தெழப்படும். இன்றைக்கு உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தாகம் தீர்க்கப்பட போகிறார்கள். தீர்க்க தரிசிகளின் கண்கள் திறக்கப்பட போகிறது. உங்கள் சபை தீர்க்க தரிசிகளின் எண்ணிக்கையினால் நிரம்பி வழிய போகிறது. உன் குடும்பத்திலே தீர்க்க தரிசிகள் எழும்ப போகிறார்கள். இதை நான் அல்ல, சேனைகளின் கர்த்தரின் வாய் சொல்லிற்று. கர்த்தருடைய கரம் அதை நிறைவேற்றும் என்கிறார் அவர். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி இருக்கிற காலம் இதுவே. இன்றைக்கு இல்லாவிட்டால் வேறு என்றைக்கு? நீங்கள் இல்லாவிட்டால் வேறு யார்? உன் சபை இல்லாவிட்டால் வேறு எது? நீ இல்லாவிட்டால் வேறு எந்த ஊழியக்காரன்? கர்த்தர் உன்னை குறித்து தான் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். ஊழியக்காரனே, உனக்கு நான் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், அது தீர்க்க தரிசன அபிஷேகமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இருக்கிற வாலிபனே, உன்னை குறித்து தான் கர்த்தர் யோவேல் தீர்க்க தரிசியின் மூலமாய் முன்னறிவித்திருக்கிறார். வாலிபனே, உன் கண்களை தொட்டு திறந்து உனக்கு ஒரு புதிய தரிசன கண்களை தரப்போகிறேன். ஏனென்றால் நீ ஒரு கடைசி கால தலைமுறை, கடைசி கால சந்ததி, கடைசி கால வாலிபன். உன்னை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். இன்று வானம் திறக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் திறக்கப்படும், நீங்கள் கூடியிருக்கிற இடம் அசைக்கப்படும், நெருப்பு மழையாய் ஊற்றப்படும். அது தீர்க்க தரிசன வல்லமையாய் இருக்கும்.
இவ்வளவு நேரம் நம்ம தேவனை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட கம்பீரத்தோட பாடி ஆராதிச்சோம் இல்லையா? இது நிச்சயமா அனைவருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமாக காரியமாக இருக்கிறதோ அதே போல துதியும் ஆராதனையும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதுன்றது அனைவரும் அறிஞ்சிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டதின் மூலமாக ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நீங்க அனைவரும் ஆயத்தமாயிருங்க. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வருகை சமீபமா இருக்கு, நீங்க அனைவரும் ஆயத்தப்படுங்க. சரி நேர்களே, மீண்டும் நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமளி தீபிகா. நன்றி.
The podcast you just heard was made using Anchor. Ever thought about making your own podcast? Anchor makes it really easy for anyone to get started. It's a one-stop shop for recording, hosting, and distributing podcasts. Best of all, it's 100% free. Sign up now at anchor.fm/new. That's anchor.fm/new to get started.